ஓம் சிவாய நமம். சைவம் தாத்தாஜி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஜடாவல்லவம் உடையவனாகிய பெருமான் இப்ப ஜடையை இழந்ததுக்கு தயாராயிட்டான். யாராவது அழகா வளர்த்து மிகப்பெரியதாக ஓவியங்கள்லயும் சிற்பங்கள்லயும் திருப்பணிகள்லயும் காட்டப்பட்ட ஜடைய கடவுள் மதுரையில முதல்ல ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்கான். ஜடையை இழப்பதற்கு தயாரா இருக்குன்னு சொன்னா தலையை இழப்பதற்கு அதான் முடி கொடுக்கறதுன்னு சொன்னாங்கல்ல, தலையை கொடுக்கறதுக்கு பதிலா முடிய கொடுக்கறது, முடி காணிக்கன்னு சொல்றாங்க. முடி காணிக்கனால குளிக்கிற இடம் திருப்பதியும் பழனியும். இந்த முடிய இல்லாதவாறு பெருமான் என்ன பண்ண, இந்த விறக சுமந்து 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 மயிரெல்லாம் கழிஞ்சு போட்டான். என்ன கற்பனை பார்க்க பழக்கம். தரிந்த இந்தனம் தினந்தோறும் தாங்கி நீள் பங்கி பறிந்து, பங்கின்னா தலைமுடி, நாளோறும் விறகு கட்ட தூக்கி 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 அந்த நீண்ட பங்கியானது பறிஞ்சு போச்சான், இல்லாமல் போச்சான். அந்த இடத்துல குழி விழுந்துட்டான் சாமிக்கு. நாளோரமா விறகு சுமந்து இருக்கிறாரு. அப்படி வேஷம் போட்டா ரொம்ப பொருத்தமா இருக்கணும் தான். அப்படி அந்த தலை உடையவராக பறிந்து தேய்ந்து தலை தேய்ந்து போச்சான், அழுந்திய குழி விழுந்து போச்சான். ஒரு சொல்லுல அந்த நீள் பங்கி பறிந்து தேய்ந்து அழுந்திய தலை உடையராய், கடவுள் இப்படியா வரணும், தலை உடையராய் பறிந்து. இவ்வளவு நிலை தாண்டு போனாலும் கூட இந்த பறிவு இருக்க தன்னுடைய உருவத்தை திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு அன்போடு வருகிற திருமேனி நலத்தை அழித்துக் கொண்டு வருகிற தன்னை தாயாம் தன்னை, தன்னுடைய அழகு இளமை எல்லாம் இழந்து போய் பிள்ளைய வளர்க்கிறவர்கள் தாய். அதுபோல இறைவனும் தாயே ஆகி வளர்த்தனை போச்சு. தாயின் சிறந்த தயாவோடு பறிந்து மறிந்த கங்கையும் பங்கூரை மங்கையும் காணாது, ரெண்டு பேர் பார்க்காம வந்தாராம். தலையில வச்சிருக்கிற கங்கை பார்க்காது இந்த வருஷம் போட்டுக்கிட்டு வந்தார். பக்கத்திலே உடைகிற அம்மா அவளும் காணாதவாறு இந்த வேஷத்தை போட்டுருந்தார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க பாருங்க, ரெண்டு பேர் கண்ணிலிருந்து தப்பி வருகிறார். தலையிலே இருக்கக்கூடிய கங்கையும் காணாமல் பங்கிலே இருக்கிற உமையம்மையும் காணாதவாறு இந்த வேடம் இட்டுக் கொண்டு எரிந்த இந்த சுமை திருமுடி மேல் ஏற்றி, சாதாரண முடியா திருமுடி மேல் ஏற்றி வர்றார். பெருத்தோர் வருகிறார், விறகோ விறகுன்னு கூப்பிடுறார். யாரு விலை கேட்டாலும் வாங்க முடியாத விலை சொல்றார், வாங்க முடியாத விலை சொல்றார். இன்னைக்கு ஆறு கதை சொல்ல, அப்படி வாங்க முடியாத விலை சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு தெருவா போறவர் ஒரே இடத்துல உட்காந்துக்கல, மூல முடுக்கு தெரு நாத்தந்தி பெரும்பர் எல்லாம் நிலம் தோயும்படியாக பெருமான் நடந்தார். ரச்சனர் எம்பு தோன்றி ஊ நிந்தியே இழத்தையாக்கையாய், எலும்பு தெரியும்படியாக ஊன் வற்றி போன உடம்போட அன்பு தோன்றியே, பார்க்கிறவங்க எல்லாம் அவர் மேல அன்பு வைக்கும்படியாக கண்டவர் ஆகம் அணிந்து, அவங்க எல்லாம் மனசுல இறக்கமுடையவராக இறங்க இப்படிப்பட்ட ஆளுதான் ரொம்ப தோட்டமா இருக்கு, சிறந்த தோட்டமா இருக்கு, இப்படி வறுமையுடையவனாக விறகு வைக்கிற ஆளா வந்திருக்கானே என்று மனசுக்குள்ளே கனிவும் இறக்கமும் தோன்றும்படியாக பண்பு தோன்றிய மனமொழி கடந்த தாள் மலர்பார் முன்பு தோன்றிய தவத்தினால் முடிவீசை சூட, இந்த மதுரை மண்ணு முன்பே செய்த தவத்தினால தான் தலைமையில தங்கிட்டான் இந்த திருவடிய. அப்படி இந்த திருவெல்லாம் நடந்தார். அங்க மண் வெட்டுற போதாவது நேர வந்துகிட்ட வந்தாரு, நேர கூலியாள் வன்மான்னு கேட்டாரு, கூலி பேசிக்கிட்டு நேர வைகாட்டுக்கு போனாரே தவிர மற்ற இடத்துக்கு போல. இந்த விறகு சுமக்கிற போதுதான் விறக விற்கணுங்கிறதுக்காக அந்த கூலி ஆளா வர்றாரு, இங்க வியாபாரி வர்றாரு. பல இடங்கள்லயும் மதுரையினுடைய எல்லா இடங்கள்லயும் போய் அலைந்து திரிந்து வந்து நடந்து கொள்ளுணர்ச்சி அறாவழை பகர்ந்து வாங்க முடியாத விலையை சொல்லி அப்படி மாலை நேரம் மங்குல் ஆட அம்மா வந்த மாதிரி மாலை காலம் வந்துடும். அதெல்லாம் வர்ணிக்கிற அந்த பாட்டுக்குள்ள போகல. மாலை நேரத்துல அம்மா காலையில போன கணவர் இன்னும் திரும்பவில்லையே என்று தேடிக்கொண்டு வருவது போல அந்த இரவு பொழுது வந்துடும், மாலை நேரம் வந்துடும். அந்த நேரத்துல போய் அப்பாடான்னு போய் அந்த உடல் குறிப்புகள் எல்லாம் காட்டுறாரு. விறகு புட்டுவார், அப்படி சுமைய தாங்கில வைப்பாரு, அப்புறம் தண்ணீர் வருகணும் நினைப்பாரு, அப்படி அப்படி தூக்கி தூக்கி கொஞ்சம் சுமைய குறைப்பார் போல இருப்பார். இப்படி எல்லாம் பூன் வாயினால இந்த வேர்வை எல்லாம் ஒழுகுதான் அப்படியே மேல, தன்னுடைய வாய் காற்றுனால புலர்த்துவது போல எல்லாம் நடிக்கிறார். இது ரொம்ப சிரமப்பட்டு நடக்கிறவ மாதிரி அவருக்கு ஒரு சிரமம் ஏதாவது உண்டா? அப்படி எல்லாம் மீட்டோட்டங்களை காட்டி கொண்டு வந்து இந்த விறகு கட்ட சின்ன இதை போட்டுட்டு இந்த ஏமனாரன் தங்கியிருக்கிற வீட்டுல உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு பாடுறாரு, இந்த பாட்ட ஆரம்பிச்சார். இவன் அங்கிருந்து வந்தான், நீ யார பாடுன்னு கேட்டான். இந்த சத்தம் கேட்டாலே சிலருக்கு கால் கொடுக்காது. நல்ல இசை நல்ல கலைகள் உள்ளவர்களுக்கு பொறுக்காது. இங்கே கேட்கணும் கேட்கணும். அதனால வழியில வந்தான், நீ யார பாடுன? பண்டரு விவஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான். நான் பண் தருகிற யாழை உடைய பானபத்திரனுடைய அடிமைன்னு சொன்னான். யாரு? முண்டக மலரோன் மாயோன் புரந்தரம் உடல் மத்தியேனை அண்டரும் தன் குட்டேவல் அடிமையாக கொண்ட அம்மான். எல்லாரையும் தன்னுடைய அடிமையாகவும் உடைமை கொண்ட பெருமான், நான் பானபத்திரனுடைய அடிமை என்று சொன்ன உடனே ஏன்பா நீ விறகுக்கிறேன்? அது உடனே கேள்வி, மாணவன்னா நீ அவன்கிட்ட இருக்கணும், சௌரியமா இருக்கணும்ல. சொல்லாம கனி இதை கீழ வந்தன் கீழ் கற்பவர் அநேகர் தம்முள். ரொம்ப பேர் படிக்கிறாங்க, பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி படிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே கனி இதை கீழமை வேட்டு அதை பார்த்து நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு போய் அவனிடத்த மாணவனா சேர்ந்தேன். நானும் அவ்வினைஞனானேன். நானும் அந்த தொழில் புரிகிற முயற்சியில பயிற்சி பெற ஆரம்பித்தேன். அவன் ஒப்பத்தை இசைக்கு உரியவனாக இருக்கக்கூடிய பாணவத்தில் என்ன சொன்னா, என்னை நோக்கி தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய். கைகால் ஒடுங்கிறது இல்ல, தலைய நெற்றி போட்டுருக்கு பாத்தீங்களா. இது இறங்கிடுச்சுன்னா வயசாகுது. யானைய பாத்தீங்கன்னா வயசான யானைன்னா இந்த நெற்றி போட்டு ஒடுங்கி போடும், அந்த தடைப்பட்டெல்லாம் போய். நமக்கு வயசாக இந்த நெட்டி போட்டுல கொஞ்சம் அப்ப வயசாயிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். தலையெல்லாம் ஒடுங்க மூத்தாய், எவ்வளவு அருமமான கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு பாருங்க. இனி இசை கிழமைக்கு ஆகாய் என்று என்னை தள்ளி விட்டான். இந்த மாதிரி வராத லாயக்கில அப்படின்னு அனுப்பிட்டு ஆசாமி நான் வயிற்று பழப்புக்காக நான் விறகு தூக்கி வந்து இதோ பாண்டு கொண்டு தான் வயிற்று பழப்புக்காக வாழ்றேன்னு சொல்றாரு. வாக்கு மூலம் கொடுக்கிறார். என்ன வயிற்று பிறப்பு? இந்த அன்பர்கள் ஊட்டுகிற பக்தியாகிய அமுதை சாப்பிடுறதுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இல்லைன்னா வாழ வேண்டிய அவசியம் இல்லை சாமிக்கு. சாமி வாழ்கிறார் என்றால், இறைவன் வாழ்கிறார் என்றால், எதனாலே வாழ்கிறார்? அடியார் மனத்துக்குள்ளே இருக்கிற அன்பினாலே வாழ்கிறார். அந்த வாழ்கிற வாழ்க்கை தான் அருளிப்பாடு. அந்த வாழ்கிற வாழ்க்கை முறையில விளைகிற நிகழ்வுகள் இருக்கே அதுதான் அருள் விளையாடல். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஆன்மாக்களோடு நின்று அவர்களுடைய அன்பின் பெருக்கு ஏற்ப, அவருடைய உள்ளமாகிய அந்த உயர்வுக்கு ஏற்ப வள்ளலாக விளங்குகிறான் பாருங்க, அருள் செய்கிறான் பாருங்க. அவரவர்களுக்கு முயற்சி அன்பு, அவருடைய அன்பு அன்புற்று அமர்ந்த வழக்கேந்த ஆறுயிர்க்கு இன்புற்ற நிலை சொல்வார். இன்பமே என்னுடைய அன்பே என்றெல்லாம் திருமுறை ஆசிரியர் பேசுற திருவள்ளுவர் அப்படியே சுருக்கி வச்சிருந்தார். ஆகவே இங்க பெருமான் சொன்ன, அப்படியா நீ ஒரு பாட்டு பாடு. உடனே உள்ளாழமாகிய சாதாரிப்பன் பாடுகிறார். விரைத்தார் மலரோன் அரியா மிகுதன் அரசாய் மதுராய் அமந்தாய் என்னே அரசாய் மதுரை அமந்தான் அவன் என் புரைசார் புரைதார் மனனும் புகுந்தான் என்னே. மதுரையில யாராலும் அறிய முடியாத பெருமான் ராஜாவை வந்து உட்கார்ந்தான். அந்த பெருமான் என்னுடைய மனசுக்குள்ளே என்னுடைய குற்றமுடைய மனசுக்குள்ளே வந்து புகுந்து விட்டான். சொல்ற தன்னுடைய நிலையும் அவனுடைய அருளிப்பாட்டையும் நினைக்கிற குற்றமுள்ள அடியனுக்கு குணம் கொண்டு என்ன குணம் கொண்டு என்ன நீ அடிமையாக கொண்டிருக்க. இப்படி பல பாடல்களை பாடி பாடினவுடனே எல்லாரும் அப்படியே இசை மயமாக இருக்கிறார். தேவர்கள் கிண்ணர்கள் விசாரர்கள் எல்லாரும். இந்த பெருமான் இசைக்கு தான் உருகிறதுனால இசை எப்போதும் கேட்டுக்கணுங்கிறதுக்காக காதுல ரெண்டு குண்டலம் போட்டிருப்பான். அதுக்கு பேர் ஆகா ஊகுன்னு பேரு. இப்ப கூட பாராட்டம்னு ஆகா பேஷ் உஹு அப்படிமா ஓஹோ இதெல்லாம் வந்து பாராட்டுகிற ஓசை வச்சு இருக்கு. அது மாதிரி ரெண்டு கிண்ணர்கள் இருந்தாங்க கண்டர்வர்கள், அவங்களை தூக்கி காதல மாட்டிக்கிட்டான சாமி. அந்த குலை ரெண்டு குலை அப்பவே இந்த நடந்துகிட்டாலும் சரி இருந்தாலும் சரி படுத்தாலும் சரி டேப் ரெக்கார்டர் காதல் வச்சுக்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க வாக்மேனா சாமி தான் முதல் முதல்ல யூஸ் பண்ணி காமிச்சவர்கள். அருமையான அருளிசையை எப்பவும் கட்டிக்கிட்ட இசைகளே இருக்கணும்னு நினைச்சு தான் மாட்டிக்கிட்டார். இப்போ அந்த குண்டலத்துக்கு பதிலாக வரிய விதகாலா வருகிற போது கலாக்காய் இருக்கு பாத்தீங்களா, கலாக்காய் அந்த கலாக்காய அந்த அந்த காம்போட எடுத்து மாட்டிக்கிட்டாரா. தான் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கு குண்டலம் மாட்டிக்கிட்ட பெருமான் விதகாலா வருகிற போது குண்டலம் மாட்டிக்கிட்டு வந்தா நல்லா இருக்குமா? கணக்காய் இருக்கு பாத்தீங்கன்னா, கணக்காய் அந்த கணக்காய அந்த காம்போடு சேர்த்து அப்படி கொட்டி மாதிரி மாட்டேன். கணக்காய் ஆட பாடுறாரு, எல்லாரும் அந்த இசைக்குள்ள மயங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்துல பார்த்தான், இவன் வந்து சாதாரண ஆள் இல்ல, இவன் வந்து அடிமைன்னு சொல்றான். இவன் அடிமைன்னு சொன்னா இவன் இப்படி பாடினான்னா, இசைக்கு ஆகாரன்னு பாடினான்னா, இவனுடைய அந்த குருநாதன் எப்படி பாடியிருப்பான் என்று ஏழிசை மயமேயாகி உணர்ந்தார் உள்ளம் ஊழியனில் ஒருவன் தான். எல்லாம் அப்படியே ஊழி காலத்துல எல்லா உயிரிலும் போய் இறைவனுடைய திருவருள தாழ்ந்து இருப்பது போல எல்லாம் அந்த இசைக்குள்ள ஒன்றி இருக்கிறதாம். அந்த நிலையில சாமி அந்த விரைவு கட்டோட மறந்துட்டார், விரைவு கட்ட விட்டுட்டு மறையில விரைவு கட்டோட மறந்துட்டார். நினைச்சான், இவன் தேவகானம் இவனுக்கு உணர்த்தினான். தெய்வகானம் என்று ஒன்று இருக்குமானா, அதை ஒன்னா சொன்னான். இப்படி உயர்ந்தத சொன்ன போது இவனை போல இந்த ஆளும் இந்த உலகத்துல இவனுக்கு நாயகனாக தலைவனாக இருக்கிற மாதிரி அவன் தான் கடவுள். அவனை தவிர வேற யாரும் கடவுள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த பானவத்தனை போல கடவுள் யாரும் இல்லைன்னு முடிவு கொண்டுட்டான். ஆனாலும் என்ன பண்ணா, தூக்கடா முட்டையாண்டான். அவனும் ஒரு பக்கமா ஓடுறான். இதுவரைக்கும் எதையெல்லாம் ஜாக்கிரதையா என்னன்னு அதையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத திசைக்கு ஒருவராக ஓடினார்கள். பானவத்தன் நிம்மதியா தூக்குறான். எப்ப நிம்மதி தூக்கம் வரும்னா, பாலத்தை ஒப்படைச்சாச்சுன்னா தூக்கம் வரும். அவன் தூக்கத்துல போய் கனவுல சாமி சொல்றாரு, நான் போய் இந்த மாதிரி ஏமநாதனை போயிட்டேன், விரகாலா போய் அவனை அனுப்பிச்சிட்டேன். அப்ப பார்த்தான் என்று பயிற்சி நின்றுச்சான். சாமி எனக்காக நீ போய் இப்படி செய்யலாமா, இதுதான் நான் உங்கள்கிட்ட குறை, என் பொருட்டால் இப்படி எளிமையா வந்திருக்கே, நான் இதை வேண்டுகோள் ஒன்று வைக்கலாமா வச்சிருக்கலாமா, எவ்வளவு மன படவளப்பு பாருங்க. கடிய கானகம் பூதவோ கட்டிய விறகை முடியத்தவோ முண்டகத்தாள் என்னுடைய வந்து அடியனேன் பொருட்டு அடாத சொற்பகரவோ, அடாத சொல் அது திருப்பி என்னுடைய அடிமைன்னு சொல்லான்னு சொல்லல, சொல்லாம நாசிக்க அடாத சொல் பகரவோ, எனக்கு அடிமைன்னு நீ போய் சொல்லலாம் மாட்டான். இது உலகத்துக்கு பொருத்தமா இருக்குமா, எல்லாருக்கும் தலைவனா இருக்கிற நீ கேவலமான என்னிடத்துல வைத்த ஒரு அருளின் காரணமாக போய் இந்த உலகத்துக்கு பொருந்தாத ஒரு சொல்ல நீ சொல்லியிருக்கியே, அடாத சொல் பகரவோ வந்த கொடியனே, இதுக்காகவா நான் வந்து உங்ககிட்ட என் குறைய சொன்னேன். நீ உங்ககிட்ட குறைகளை சொல்லக்கூடாது, உங்ககிட்ட குறை சொன்னா இப்படியா இவ்வளவு எளிவந்த வாங்கருணையா இருக்கிறது என்று மந்தாடி மந்தாடி அடியனேற்கு எளிதாயதோ ஐயனின் பெருமை. ரொம்ப எளிமையா வந்துச்சு, இவ்வளவு எளிமையா வரலாமா, என் பொருட்டா இவ்வளவு எளிமையா வரலாமா என்று நீதான் காலையில போய் பாண்டிய நோயில சொல்லாம உட்கார்ந்துதான், சொல்லக்கூடாது. இந்த அருளிப்பாடு அற்புதம் அதிசயங்களை வெளிப்படுத்த கூடாது. உட்கார்ந்துதான் போய் அந்த அவனை கூட்டுவாங்க, பார்த்தா ஆள் ஓடி போட்டான், ராத்திரியே யாரோ வந்து ஒருத்தன் பாடினா ஓடி போட்டான். என்னன்னு கேட்டு அப்ப உண்மையை சொல்லணும் இல்ல, ஐயா என் பொருட்டாக பெருமானத்துல போய் நான் வேண்டிக்கிட்டேன் பெருமான். அப்ப சொன்ன வேதநாதனை பாடலே கடன், உமக்கு எனக்கு இனிமேல் வழக்கு கிடையாது. அதாவது இறைவனுடைய அருளிப்பாட்டை நாம வெளியே சொல்லிட்டோம்னா, அதனால நமக்கு விளையிறது என்னன்னு சொன்னா லௌகிக வாழ்க்கை போயிடும். இறைவனுடைய கொஞ்சம் கொஞ்சம் கருணை நமக்கு பல்வேறு வகையாக பொசிந்து வரும், அது பெருநீரா வராது, பொசிந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பொசிந்து வருகிற கருணையை நாம வெளியே சொல்லிட்டோம்னா அது என்ன ஆகும்னா, நம்ம வயிற்று பாட்டுக்கு இடையூறா போயிடும். லௌகிகம் உலகம் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழணும், உலகத்துல நாம வாழணும், இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாழணும், அந்த வாழ்க்கைக்கு இடையூறு வந்துடும். சொன்னா ஐயா உனக்கும் எனக்கும் ஈதலால் எனக்கு உங்களோடு வழக்கு வேறில்லை, ஆடலால் எனக்கு நீ உடையார், நீ தான் எனக்கு தலைவன், நீ என்கிட்ட வந்து நீ பாடிக்கிட்டு இருக்கதான் இருக்க கூடாது, ஆனால் வேணுங்கிற பொருட்கள் போயிட்டு வேண்டாம் சார், ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டார் ஆஸ்தான வித்வான்ல ரிட்டையர்மெண்ட் அஞ்சு எங்க போவாரு, நீ போய் வேதநாயகனை பாடுட்டார். இந்த வேதநாயகனை பாடுறாரு, கொடுத்த பொருள் எவ்வளவு நேரம் இருக்கும் அது, இந்த இசை வல்லாடல பாருங்க, செவ்வாதுக்கு ஆகாது, ஒரு சந்தன பொட்டுக்கு ஆகாது, ஒரு அங்கவசத்துக்கு ஆகாது, போடுற வெத்தலை பாக்குக்கு ஆகாது, அவ்வளவு தாராளமா செலவு. உணர்வு மயமா இருக்கிறவனுக்கு பொருளை பத்தி எப்ப கவலை வராது, அது உலகியல் உணர்வுல இருக்கிறவர்களுக்கும் அது நல்ல, அருளியல் உணர்வுகளுக்கும் இருக்கிறவர்களுக்கும் பொருளை பத்தி கவலை வராது, ரெண்டு ஒண்ணுக்குள்ள ரெண்டு இதுதான் இருக்கணும். அங்க சாமி பணம் இல்ல, பட்டினியா இருக்கான் ரொம்ப நாள், சாமி சாமி என்ன பண்ணாரு, வேதநாயகரை பாடுன்னு சொல்லிட்டாருல, அவர் ஏதாவது கொடுக்கணும் இல்ல, அவரு பாருங்க கோவில் பண்டாரத்துல இருந்து எடுத்து கொடுக்கல, அரசனுடைய பண்டாரத்துல போய் சிங்காசனத்துல ஒரு சின்ன குமிழ் தங்க குமிழ் அதை தெரிய கொண்டாந்து கொடுத்தது, இந்த வெண்சாமரனுடைய கை பிடி இருக்கு பாருங்க, அது சேஞ்சு போன பகுதியெல்லாம் உரித்து கொண்டாந்து விட்டு கொடுத்தது. இவரும் கொடுத்தவரும் வெளியில சொல்லாம கொடுத்தாரு, வாங்கினவரும் வெளியில சொல்லாம அதை உருக்கி இறுக்கி மாத்தி மாத்தி பல நாள் ஓட்டினார். ஒரு நாள் எப்பவும் கொடுக்கற தெய்வம், ஒரு நாள் ஒண்ணும் இல்லைன்னு பேசாம பாடுறாரு, ஒண்ணும் கொடுக்கல. என்ன பண்றது சாமி இன்னைக்கு குடுக்கலையாரு, ஒண்ணும் குடுக்கலையாரு, பின்னால் போட போய் வீட்டுல போனாரு. அப்ப சொல்லாரு, அப்பா இதுவரைக்கும் பாண்டியனும் ஒன்ன மாதிரி அன்பன், அவனுக்கு தெரியாம மூல பண்டாரத்துல இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் கொடுத்தேன், இனி அவன் என்ன சொல்வானா, இந்த கட்டுக்காவல் வேற எங்கேயும் கிடையாது, மீன் முத்திரை வேற வச்சிருக்கிறோம், இதையும் தாண்டி திருடிட்டு போனான்னா அவன் கல்வன், அடியாருடைய உள்ளங்கவர்கள் பெரிய மகா திருடர்களில் மகா பெரிய திருடன், சொல்லு திருடர்கள மிகப்பெரிய திருடன், என்ன திருடிட்டு போனோம்னு தெரியாமே திருடிட்டு போடுவான் உள்ளங்கவர் கல்வன். அதனால பாண்டியன் அன்பன், அப்பா அந்த தேவர்களுக்கும் தண்டனை கிடைக்கும், அதனால வேண்டாம் நான் உனக்கு ஒரு கடிதம் தர்றேன், சீக்கிரம் நேரம் ஆச்சு, நீ போ திருவஞ்சை கிளம்புற ஊர், அருமையான ஊர் அது, மலை நாட்டுக்கு முகம் போல இருக்கக்கூடியது, அந்த திருவஞ்சை கிளம்ப போய் சொல்லு அப்படி சொல்லி அனுப்பினார். இதை வாங்கி பணிந்து தலைமையில வைத்துக் கொண்டு போறான், பல இடங்கள் எல்லாம் கடந்து போறான், திருவஞ்சை கிளத்துல போய் ஒரு தர்ம சத்திரத்துல தங்குறான். ராஜாவுடைய கனவுல போய் சாமி சித்தராய காட்டி கொடுத்து, நான் மதுரை சித்தருங்கிற சித்தர் தான் எங்கெங்கெல்லாம் வர்றாரு பாருங்க, ஒன்னு இடத்துல வருவதற்காக ஒரு ஓலை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன், பாசுரம் திருமுகம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்த திருமுகம் தெரியுமா, முகம் தெரியுமா, கடையாச்சியில முகம் தெரியும், கடையாச்சியில முகமும் தெரியணும் அகமும் தெரியணும், எழுதுகிற எழுத்துல பேசுகிற பேச்சுல நடக்கிற நடையில நம்ம அகமும் தெரியும் முகமும் தெரியும், குறிப்பு குறிப்புணர்வாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் குடல் வள்ளுவர் சொன்னார். சித்தர் நான் அனுப்பிச்சிருக்கேன், மதுரை சிவன் நானே, ஆளை விட்டுட்டான், எழுந்திரிச்சுதான் உடனே ஆள் விடுத்தா தர்ம சத்திரத்தில் இருக்கிறார், யாழோட இருக்கிற யாழ் கையடா இருக்கிறதுனால தெரியல, வேற எதை எடுத்து போயிட்டு போனாலும் இந்த கருவி எடுத்து போவாங்க, பாடை ஏறினும் ஏடது கைவிட புலவர்களுக்கு. அது மாதிரி இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு தம்புராவாவது இருக்கணும், அந்த யாழை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறான். உடனே கூட்டு வந்தோடனே நேரம் ராஜா வந்துட்டார், ஜெனமான் பெருமாள் நாயனார் வந்துட்டார், வந்து அழைத்து கொண்டு போய் அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தார், கண்குள்ள வந்து கொண்டார், அது தலைமையில வைத்தார், யானையை கொண்டு வர சொன்னார், ஒரு பீடத்தில் வைத்தார், இந்த பானபத்திர மேல ஏறினார், பின்னாடி உட்கார்ந்து கவரி வீசி கொண்டு நகர்வலம் செய்து அரண்மனையில கொண்டு போய் சிம்மாசனத்துல உட்கார வச்சுட்டாரு கடலாட்சி, வணங்கினார் பானபத்திரனை, இது யாபா பெருமானே உனக்கு கடலாட்சி கொடுத்துக்கோ, சாமானியமா இங்க உனக்கு அந்த மூலபண்டார திறந்து விட்டார் வேணுங்கிறது சாமி, எனக்கு வேணாம், இவருக்கு என்ன தெரியும், அந்த மூலபண்டாரத்துல இருக்கிற விஷயம் என்னன்னு இவருக்கு தெரியும், பாடுறத தவிர வேற என்ன தெரியும் இவருக்கு. அப்போ அவர் வேணா வேணான்னு சொல்ல 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 நிறைய கொடுத்து மூட்டை கட்டி வரவிடுப்பதுன்னு சொல்லிட்டார்ல சாமி, கனவுலயே அந்த உத்தரவு போட்டுட்டார் வரவிடுப்பது. அந்த பாட்டு தான் பதினோராம் திருமுறையில 40 பிரபந்தங்கள்ல ஒரு முடிமணியா இருக்கக்கூடிய திருமுக பாசுரம் என்று சொல்லக்கூடிய மதுரை பெருமான் அருளி செய்து சைவ தமிழ். இத படித்தா நினைந்ததெல்லாம் பெறலாம், குறைவில்லாம வாழலாம். மதிமலி புரிசுமாட கூடல் பதிவீசை நிலவு பாத்திரவாயும் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாத்தம் பருவ கொண்மோ படியன பாவர்க்கு உரிமையின் உரிமையும் வழங்குகிற ஒழிதிகள் பெருமா திருமா வைக்கும் சேரலன் காண்க, திருமா வைக்கும் சேரலன் காண்க, பண்பால் யாழ் பயில் பானபத்தியல் அன்போது இன்பால் அன்பர் முன்ன மாதிரி என்னிடத்துல அன்பு அறிமுகப்படுத்துகிற மாதிரி பாருங்க, நீ என்னிடத்துல எப்படி அன்பு வச்சிருக்கியோ அது மாதிரி என்னிடத்துல அன்பு வைத்திருக்கவன், உன்னை காண்பது கருதி போந்தனர் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது. இது ஒன்னா கௌரியமா சுத்தர் எல்லாம் வீட்டுல போய் கெப்பாசிட்டிலாம் பண்ணல, விருந்தினர்கள் எல்லாரும் கொடுத்தாங்க, சங்ககால புலவர்கள் மாதிரி தாங்க குறை இல்லாம பெற்றா எல்லாருக்கும் கொடுத்து, நமக்கு ஏற்கனவே கடன் கொடுத்தானே அவனுக்கு எல்லாம் முதல்ல கொடு, இல்லாத போது கொடுத்தானே அவனுக்கு கொடு, வேண்டிய வேண்டாம் இன்னாரு எல்லாம் நினைக்காம எல்லாருக்கும் கொடுமதி, எல்லாருக்கும் கொடுத்த சௌரியமா இருக்கிற இந்த நேரத்துல நாள்தோறும் 3 நேரம் போய் பாடிக்கிருந்தவர். சோமசுந்தர பெருமானுடைய கோவில்ல காலை உச்சிப்போது மாலை ஆகிய 3 நேரத்துல பாடின பிறகு இப்ப திருமுகம் கொடுத்ததுனால பெற்ற பெருவரவை கருதி இதுக்கு கடமை ஆற்ற வேண்டும், ஒன்று பெற்றா அதுக்கு உரிய செயல கூட மீள மீள அதிகமா செய்யணும், போதும் இது நாம செய்த பணிக்காக கொடுத்துட்டாங்கன்னு வாங்கிட்டு பேசாம இருந்தானா அவன மாதிரி நந்தி மறந்தவன் இந்த உலகத்தில் கிடையாது, உடைக்கணும் உழைத்துக் கொண்டே இருக்கணும். சாமி அர்த்தஜாமத்திலையும் போய் பாடுறாராம், இப்படி பல நாள் பாடிக்கொண்டிருக்கிற போது இவன் இடையராது பணி செய்கிற நியமம் உடையவர் என்பது சாமி தெரியும், சாமிக்கு தெரியும், சாமிக்கு இவருக்கும் தெரியும் இல்ல என்னன்னு இவருக்கு அவருக்கு தெரியாத விதம் உண்டா, ஆனா உலகத்தவருக்கு காட்ட வேண்டும் என்று இவன் அர்த்தஜாமத்துல வந்து பாட வருகிற போது பெருமழை பொழிந்து சேரு சகதியமாகி அந்த கொடி மரத்துக்கு பின்னாடி இருந்து பாட முடியாத தொண்டை கட்டி போச்சு. அதாங்க முக்கியம், பேசுறவங்களுக்கு பாடுறவங்களுக்கு தொண்டை கட்டக்கூடாது, கருவிகள் எல்லாம் ஒத்த நிலையில போய் டம்பரா கொண்டு போய் உடஞ்சி போச்சுன்னு வச்சிருந்த என்ன சுதிப்பட்டி போச்சு காணா போச்சு, அருமையான நாகசுவர பை கொண்டு போறாரு வாசிக்கிறதுக்கு நாகசுவரம் காணா போச்சு, அங்க திடீர்னு கிடைக்குமா நாகசுவரம், புது நாகசுவரம் வாங்கினா வாசிக்க முடியுமா, நல்ல வயலின் கொண்டு போறாரு கிடைச்சிருமா, அதை விட இந்த வீணையை தூக்கிட்டு போறதுக்கு பாருங்க, வீணையை தூக்கிட்டு போறதா ரொம்ப கஷ்டங்க. அது பாக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு அழகா இருக்கு, கமகமெல்லாம் இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இந்த வீணைய கார் சீட்டு பின்னாடி வச்சிருந்தீங்கன்னு வெயில் பட்டுன்னு வச்சுங்க, அந்த மெழுகு இலகி போய் மெட்டு கரைஞ்சு போயிடும். அங்க போய் டங்கி டங்கி சத்தம் கேட்கும், ஒன்னும் ஒரு சுதியும் சேராது. கருவிகளை ரொம்ப எச்சரிக்கையா பார்க்கணும். கலைப்பொருளாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப நுட்பமான கருவிகள், அதனால காசு கொடுத்து வாங்க முடியாது. வாசிச்சு 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 அது உருவாக்கி வச்சிருக்கணும். புல்லாங்கல் மாலி வாசிக்கிற புல்லாங்கல்னு அது எத்தனை நாளத்து கலந்துருக்குது, அந்த எட்டி ஊறி 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 கமலப்பூனாருமோ இங்க வாய் வச்ச கங்கம் பாஞ்ச சன்னியமே கற்பூரம் நாருமோ. இந்த வாய் எச்சல் பட்டா அந்த கருவிகளுக்கு எல்லாம் ஏத்தவங்க, இந்த கொடுக்கிற கைனால எடுத்து கொடுக்கிற காசுகளுக்கு நல்ல கரங்கள்னால வாங்குறோம் பாருங்க, அந்த கை திருக்கை வழக்கம் பேரு வழங்கி வழங்கி சிவந்த கையினால எடுத்துக் கொடுக்கிற காசு புண்ணிய காசு, இன்றைக்கு நாளைக்கு போயிடும். அந்த காசு இந்த கையினால எடுத்துக் கொடுக்கிறதுனாலே எங்கும் நிலைவேருடைய நந்தியாக மாறுகிறது. காசு வளர்றதுன்னு இல்ல, இந்த உள்ளத்துக்குள்ள நந்தியா கொடுத்தாங்க 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 நினைக்கிற பாருங்க. ஒருவன் உயரவங்க செய்வது எதுன்னா நன்மையை நினைப்பது, நந்தியோட வாழ்வது. அந்த மாதிரி இவன் அந்த உயர்ந்த மிடத்துக்கரியோடு யாக்கறியை வைத்து பாட வர்றவன் பெருமழை பெய்தது, குழு நடுங்குது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஏற்கனவே சிலருக்கு நடுங்கி இருக்கும் பாடுறவனுக்கு என்ன மாதிரி காமிக்கலாம், நடுங்குற குலம் வயதானா நடுங்க மூச்சு வாங்கும். அப்போ அந்த மாதிரி நடுக்கத்தோட நின்று அப்பவும் பணி செய்ய வேண்டும் என்று அதை சரியான முறையில அதை முறுக்கி நன்றாக தூண்டி விட்டு அந்த இசை தானங்களை அறிந்து பாடுகிறான் பெருமாள். சாமி பார்த்தா இப்படி அற்புதமான இடையூறுகளுக்கு நடுவே பாடுறது ரொம்ப கஷ்டம். உயர்ந்த வித்வான்களை கொண்டு போய் நடுத்தரில் போட்டு மேடை போட்டு கேட்க முடியாதவன் பக்கத்துல பாட வச்சு அவன் என்ன பண்ணுவான், உனக்கு லட்சம் ரூபாய் கம்பாவன் இயேசு சாதத்தை கூப்பிட்டு வண்டி விட்ட புகழ் திருவிழா நடக்கிற அன்னைக்கு மேடை போட்டு பாட சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, என்ன மாதிரி ஆசாமினா சரி பாடிட்டு காசு வாங்கிட்டு போவோம் கேட்டா கேட்கறான் கேட்டி போறான். நமக்கு என்ன வேணும் சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கிடைச்சா பத்தாதா போறோம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இருக்கான். ஏன்னா வறுமை வளமை என்கிறது உள்ளத்திலையும் இருக்கணும் வாழ்விலும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் சேர்ந்து இருக்கணும், அதான் செம்மை. அந்த மாதிரி சாமி அவ்வளவு கஷ்டத்துக்கு நீ பாடுற கீழே நின்று பாருங்க ஈரம் தாக்கு. இந்த ஈரம் அமர்நாத் யாத்திரையில எல்லாரும் செருப்பு போட்டுக்கிட்டாங்க, என்ன போட்டுக்கணும்னா எனக்கு ஒவ்வொல இத்தனை நாள் செருப்பு போடாம இருந்துச்சு. அமர்நாத் யாத்திரையில வந்து நீங்க வந்து சந்தனவாடியில இருந்து செருப்பு போட்டுக்கிட்டு வானு சொன்னா என்ன பண்றது, எல்லாரும் வற்புறுத்தி அன்பர்கள் எல்லாம் அந்த கட்சி ஒண்ணு வாங்கி கொடுத்தாங்க, அதை போட்டா அந்த கால் கடிக்காது இருந்துச்சு எனக்கு, இது மாதிரி பெரிய தொல்லையா இருக்குன்னு கழட்டி போட்டுட்டேன். ஆனா திருவருள் அத்தனை தூரமும் அந்த பணியிலையும் கல்லூரியும் குரலையும் நடந்து வந்து மற்றவங்களுக்கு செருப்பு போட்டவங்களுக்கு எல்லாம் பெரும் துன்பம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு துன்பமும் தராம அந்த பார்க்கிற போது பெருமானுடைய திருவருள் அங்க அந்த நடை அவன் கொடுக்கறது நடை. ஏன்னு சொன்னால் பயிலாதத நாம பயிற்சி அதை நடந்து பழகிட்டோம், காலில் செருப்பு அணியாம பழகிட்டோம், அங்க போய் மாத்திக்கிற மாதிரி முடியல. ஆனா அந்த பயிற்சி நமக்கு அங்க இடையூறு தரவில்லை, அந்த பயிற்சியினாலே பெற்ற பலன் இறைவனுடைய திருவிழாக நமக்கு அங்க எந்த விதமான துன்பமின்றி துயரின்றி நம்மை வாழ்த்திருக்கிறது. அப்பதான் வந்த பிறகுதான் எனக்கு பகல்காம் வந்த பிறகுதான் அதை பற்றிய சிந்தனையே வந்தது. ஏன்னு சொன்னா இறைவன் நம்மளை வழி நடத்தி செல்கிறான் என்ற உறுதி இருக்குமானா, இங்க பலக கொடுக்கறான் ஈரம் தாக்க கூடாது. அந்த ஐஸ் கட்டியில நடந்து போனா எப்படி இருக்கும், அது அங்கத்தான் பார்த்தேன் நான். அந்த பஞ்சதன் நீங்க போற வழியில வெறும் பாதையாக ஐஸ் கிடக்குது, அங்க வெறுங்காலோட நடக்குது எவ்வளவு பெரிய டாக்ஸ் கூட போட்டுக்க முடியல, டாக்ஸ் போட்டா என்ன உரிச்சுது. அப்ப சொன்னாங்க எப்படியா வந்தீங்க அப்படின்னு, ஏதோ பெருமான் நடிச்சுதான். இங்க அந்த ஈரம் தாக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக சாமி ஒரு பலக போட்டார். இந்த கலைஞர்களை ஒரு காலத்துல இளைஞர்களாக கருதினார். இந்த பாடுறவன் ஆடுறவனை எல்லாம் கண்டா ரொம்ப இழிவாக கருதிய காலம் ஒரு இடைக்காலம். மிக பழைய காலத்துல அரசர்களோடு இருந்து உண்ணக்கூடிய பெருநிலையிலே பாடல்கள் இருந்தாங்க, விரலில் இருந்தார்கள், புலவர்களுக்கு சமமாக வைத்து போட்டக்கூடிய நிலை இருந்தது. இடைக்காலத்துல கலப்புகள் வந்த பிறகு பிற சமயத்தார் வந்த பிறகு இந்த ஆடல் பாடல்லாம் வாழ்க்கைக்கு ஒவ்வாதது என்று சொல்லி துறவு நெறியில வந்தவர்கள் அதனால நீலண்ட யாழ்ப்பாணர் காலத்துல கூட அவரை வீட்டுக்குள்ள கோயிலுக்குள்ள கூப்பிட்டு போக முடியாத ஒரு காலம் இருந்தது. ஞான சம்பந்தர் புரட்சி செய்தார், அந்த வீட்டுக்குள்ளே அழைத்துக் கொண்டு உட்கார முடியாது, அவர் சொல்லல அன்பர்களத்தில் செய்தார்கள். வடக்கு வாயில் வழியாக பெருமான தரிசனம் ஒண்ணு அழைத்தார், மதுரை கோயிலுக்குள்ள உள்ள அழைத்துக் கொண்டு வந்தார். இந்த மாதிரி இசை கலைஞர்கள் இவர்களுக்கு எல்லாம் ஏற்கமில்லாத ஒரு காலம் இருந்தது. பெருமான் அவர்களுக்கு ஒரு பலகை கொடுத்து சங்கத்தாருக்கு பலவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே இசைக்கலைஞராகிய மாணவத்திற்கு ஒரு பலவு கொடுத்து திருவிளையாடல் செய்தான். அதுபோல இவருடைய மனைவியை ஈழப்பாடி மூலமாக வெல்ல வைக்க வேண்டும் என்று இன்னொரு பாண்டியன் முயற்சி செய்கிற போது பெருமான் அங்கே வல்லாளராக வந்து நின்று முதல் நாள் வந்து ராஜா சொன்னதை கேட்டுட்டாங்க. அப்போ முனிவர்களாக இருந்தாலும் பொன்னை விற்பவர்களாக இருந்தாலும் அரசபையில் இருக்கிறவர்கள் அரசன் சொன்னா அதுக்கு தங்கபடி தலையாட்டுவார்கள் அப்படின்னு முறையிட்டான். என்கிட்ட சாமிகிட்ட போய் யாரு பானபத்தனுடைய மனைவி இந்த ஈழப்பாடினி தான் வெற்றி பெற்றாள்னு முதல் நாள் அரசன் சொல்லிட்டான். அவனுடைய கருத்து என்ன என்று தெரிந்து கொண்டு அவையில் இருக்கிறவர்களும் நடுநிலைமை பிறந்து இந்த காரியத்தை செய்து விட்டார்கள். எல்லாருக்கும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுநின்ற நடுவே இயலவா அந்த அருள் தரணும் இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து விட்டதுன்னா சாமி போன மறுநாள் பாடவான்னு சொன்னா போனா அப்ப சொன்னா நீ வந்து மனம் கோணி விட்டாய் சொல்றதுக்கு தைரியம் வேணும்ல. ஒரு பாணினி அரசனை பார்த்து நீ நடுநிலையில இருந்து பகிர்ந்து விட்டாய் அதாவது உன்னுடைய முன்னிலையில அரசவேதான் நான் பாட மாட்டேன் கோயிலுக்கு வா கூடல் நாயர் முன்னாடியே நானும் அவளும் பாடுறோம் யாராவது ஒருவர் வந்து இவ பாடல் சரியில்லைன்னு சொல்லிட்டா நான் அவளை தோழ சமக்கிறேன் என்ன பாருங்க எவ்வளவு வல்லம். நீ நடு இழந்து விட்டா என்று இந்த மதுரையில சேராமண்ணா என்று சொன்னான்ல அதே வழியில வந்தவன் இங்க பாணினி பெண் சொல்ல நீ நடுநிலையிலிருந்து தவறி விட்ட உன்னுடைய தீர்ப்பு பொருத்தம் இல்ல ஆகவே உன்னுடைய அவையில நான் போட்டிக்கு வரவில்லை இறைவனுடைய முன்னிலைக்கு வர சொல் அங்க நான் பாடுகிறேன் அவளும் பாடட்டும் யாராவது நீ சொல்ல வேண்டாம் யாராவது ஒருத்தர் இந்த பானபத்தனுடைய மனைவி பாடல் சரியில்லைன்னு சொல்லட்டும் நான் தோத்தேனாக அவளை தூக்கி சுமப்பேனாக என்ன மேல ஒரு வார்த்தை பேச முடியல அரசனுக்கு ஏன்னா உள்ள அந்த மரபு வழியில வந்த நிலை அந்த பழக்கம் எல்லாரும் வந்தாங்க சாமி பெரிய சங்கீத விமர்சகராக சுப்புட்டு மாதிரி இப்ப சுப்புட்டுதான் தெரியும் அந்த இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்வார்னு எழுதி புக்குனால் மேல ஆகாயத்தை சுப்புடு பெரிய வயசு கிழவர் ரொம்ப வயசானவர் ரொம்ப நிறைய கேட்டிருக்கிறார் நல்ல கெட்டதை எல்லாம் எழுதி சொல்வார் நல்லா எழுத வல்லவர். அவர் மாதிரி சாமி பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க வச்சோம்னா போட்டுக்கிட்டு அந்த சபையில வந்து உட்கார்ந்தார் பாட ஆரம்பிச்சாங்க பாண்ட அந்த பாண்டெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல பாண்ட உடனே தான் சபாஷன் சொல்லல சாமி சபாஷன் சொல்லி எல்லாரும் சபாஷன் சொல்லுவல்ல இவங்க எல்லாம் இது மோசம்னு சொல்லணும்னு நினைச்சாங்களோ யார் ராஜா மனசுல நினைச்சான் அவன் மனசுக்குள்ள போய் அவனுடைய மனக்கோணல மாத்திட்டான் திருடராகிய சிந்தையை திருத்தி அவனும் இந்த பானபத்தனுடைய மனைவி பாடுகிற இசையினையே இசை நலங்களை பருகக்கூடியதாக பரமையாத ஒரு ஆனந்தத்தை கொடுத்துட்டார். மனுஷன் மனுஷனை திருத்தர் யாருன்னா இறைவனுடைய திருவருள் தான் உள்ளத்துக்குள்ளே பூந்து இருக்குது. அவன் தலையாச்ச உடனே எல்லாரும் பேசி பேசிட்டாங்க. உடனே ஈழப்பாடினியை தோல்விவிட்டவளாக சொல்லி இந்த பானபத்தனுடைய மனைவியை வெற்றி பெற்றவளாக சொல்லி எங்க மரியாதை செய்தான். இறைவன் வந்து இசை வாது வெந்த நடுவாக நின்று இந்த பாணிக்கு பானபத்தனுடைய மனைவிக்கு வெற்றி சிறப்பு தந்தார். இப்படி விரைவு பெற்ற திருவிளையாடல் அந்த பானபத்தனுக்காக திருமுகம் கொடுத்த திருவிளையாடல் அதற்கு அவனுக்கு பலகை இட்ட திருவிளையாடல் அப்புறம் இசை வாடு வந்த திருவிளையாடல் ஆகிய நான்கு திருவிளையாடல்களை அடியன் சொன்னேன். இதிலேயே ஒன்று பல ஊழிக்காலம் ஆன பிறகு மதுரை மாநகரத்தில் கோவிலும் குளமும் குண்டுகளும் தவறும் எல்லாம் அழிந்து போன பிறகு மீளமும் தோற்றுகிற காலத்தில் வங்கியசேகர பாண்டியன் என்பவன் நாட்டையும் நகரத்தையும் அமைத்து வாழ்கிற போது இந்த நகரத்துக்கு ஒரு எல்லை காட்ட வேண்டும் என்று பெருமானை நினைக்கிற போது அவர் சிக்கராக வந்து தன்னுடைய கையிலே வல்லவியில் இருக்கக்கூடிய நாக கங்கணத்தை எடுத்துவிட்டு இந்த மதுரைக்கு நீ எல்லை காட்டுன்னு சொன்னார். அப்போ அந்த நாயன் கேட்டது சாமி இந்த வேலையெல்லாம் செஞ்சா எனக்கு ஏதாவது பலன் உண்டான் பெருமானுடைய கையில இருந்தாலும் ஒரு பல என்ன பெண்ண பேர் வேணும் பொருள் காசுலாம் போயிடும். அவன் எத்தனை பிறப்பு போனாலும் ஒரு மூணு தலைமுறை அஞ்சு தலைமுறைக்கு பிறகு அவன் நினைக்கிறான் கபிலரை நினைக்கிறான் பாரியை நினைக்கிறான். அந்த மாதிரி இந்த பாம்புக்கு ஒரு ஆசை பெருமானை நான் எல்லை காட்டுறேன் உன்னுடைய திருவுருள் ஏவலினால என்ப உன் பேருனாலே இதுக்கு ஆளவாயின்னு பேரு அப்படி வளமாக வந்து அந்த வாயினமாக வாழ வைத்து எல்லை காட்டியது எல்லை கண்டது இந்த மூன்றாவது முறையாக திருவாரவாயான திருவிளையாடு. அவன் பொருட்டாக சோழன் விக்ரம சோழன் படையெடுத்து வருகிற போது வில் ஏந்திய சேவகனாக வந்து சுந்தர பேரம்பையில் ஒரு அம்பு போட்டு 1,000,000 கோடியா வந்து அந்த விக்ரமனை தோற்றோட செய்தான் சுந்தர பேரம்பையில் திருவிளையாடலாகிய இந்த 6 திருவிளையாடல் அடியன் இன்றைக்கு சிந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இருந்து கேட்டவங்கள் அனைவருக்கு நன்றி கூறி வான்மிகில் வளாது மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அன்றைய குறைவிடாது உயிரில் வாழ்க நான் மறையரங்கள் உங்க நட்டமும் வெள்மல்கள் மேன்மைகள் செய்வ நீங்கள் விளங்குகிற உலகம்தான். நம பார்வதீபதே. சென்னானுடைய சிவனை போற்றி, மாடக மதுரை அரசே போற்றி,